தென்றல் ஜூலை 2010. அனுஷா அவர்கள் எழுதியுள்ள நடந்தாய் வாழி என்ற சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். மதியத்திலிருந்து முணுமுணுவென்று ஆரம்பித்த தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரித்து விட்டது. வீட்டிற்கு போய் கொஞ்ச நேரம் கண்மூடி படுத்துக்கொண்டால் தேவலே என்றிருந்தது. மணிவேறு 5 ஆகிவிட்டது என்று நினைத்து கொண்டே இருக்கையிலிருந்து எழுந்தாள் சௌமியா. இவள் கிளம்புவதை பாலாஜியும் கீதாவும் ஓரக்கண்ணால் கவனித்துக் கொண்டிருப்பது நன்றாகவே புரிந்தது. சட்டென்று ஏற்பட்ட சலிப்பை சமாளித்துக் கொண்டே வெளியே வந்தாள். என்ன மனிதர்கள் இவர்கள்! எத்தனைதான் வாங்கு வாங்கென்று உழைத்து கொட்டினாலும் இன்னும் இன்னும் என்று எதிர்பார்த்து உறிஞ்சும் அதிகாரிகளோடு பணி செய்வது எவ்வளவு கொடுமை! அவள் வீட்டை திறந்து உள்ளே நுழைகையில் சப்தம் கேட்டு அம்மா திரும்பி முகம் மலர்ந்தாள். என்ன, இன்னைக்கு சீக்கிரமே வர முடிஞ்சதா? பரவாயில்லையே என்றவள், மத்தியானம் சாப்பிட்டாயா? ஃபோன் பண்ணி கேட்கணும்னு இருந்தேன் என்றாள். அம்மாவுக்கு என்ற பதிலை சொல்லிவிட்டு அடுத்த அறைக்கு சென்றாள் சௌமியா. காப்பி தரட்டுமா சௌமியா என்று கேட்ட அம்மாவுக்கு திரும்பவும் என்று சொல்லிவிட்டு உடையை மாற்றிக்கொண்டாள். அம்மா நீட்டிய காப்பியை குடிக்கையில்தான் அம்மா கேன்வாஸ் ஷூ எல்லாம் போட்டுக்கொண்டு வாக்கிங் செல்ல தயாராய் இருப்பது புரிந்தது. சென்ற சில நாட்களாய் அம்மாவை தினமும் சாயங்கால வேலைகளில் வாக்கிங் கூட்டிச் செல்வதை வழக்கமாக்கி கொண்டிருந்தாள். சென்னையில் அம்மா தினசரி நடைப்பயிற்சி செய்யாமல் இருக்க மாட்டாள். அந்த பழக்கம் இங்கு வந்ததால் தடைப்பட வேண்டாம் என சௌமியாவும் தினசரி மாலை வேளைகளில் அவர்களது காம்ப்ளெக்ஸை சுற்றியுள்ள நடைபாதையில் நடைபழகுவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தாள். ஆனால் இன்றை இருக்கும் தலைவலியில் அது முடியாது போல் இருந்தது. ஆனால் தலைவலி என்று சொன்னால் அம்மா அனாவசியமாக கவலைப்படுவாள். அம்மா, இன்னைக்கு வாக்கிங் வேணாமா? எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு. நாளைக்கு கண்டிப்பாக போகலாம். என்ன, சரியாக ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ராவாகவே போகலாம். டயர்டாக இருக்கா? ஏன், அப்போவே நினச்சேன் முகமே சரியில்லைன்னு. உடம்புக்கு ஏதாவது? அம்மா, உடம்புக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டயர்டாக இருக்குது அவ்வளோதான். ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி, அதான். அப்படியா? அப்போ நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நல்ல வேளையாக ரசம் பண்ணி வச்சுருக்கேன். சூடாக சாப்பிட்டா எதமாக இருக்கும். சீக்கிரமாக சாப்பிட்டு வேணால் தூங்கு. சரிம்மா, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன். இப்போ கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் வா. சில நொடிகளுக்கு பிறகு அம்மா இருப்பு கொள்ளாமல் தவிப்பது போல தெரிந்தது. சௌமி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணால் ஒரு வாக் போயிட்டு வந்துட்டுமா? சௌமியாவுக்கு சுள்ளென்று கோபம் வந்தது. தனியாகவா? நோ, ஒரு நாள் வாக்கிங் போகலைன்னா ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது. சில நொடிகளுக்கு பிறகு அம்மாவின் ஈன சுவரக்குரல் திரும்பவும் கேட்டது. மத்தியானம் கொஞ்சம் லேட்டாக வேற சாப்பிட்டேன்னா கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன். அதான் கொஞ்சம் போல நடந்துட்டு வந்தால் பரவாயில்லன்னு இருக்குது. அம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னாலே நீ வரணும்னு நான் சொல்லலை, நானே போயிட்டு வந்துடுறேன்னு. நாம தான் தினசரி போய் எனக்கு நன்ன பழக்கமாயிடுத்தே. அதான் கெஞ்சுவது போல கேட்கும் அம்மாவை பார்க்கையில் பாவமாக இருந்தது. நாள் பூராவும் வீட்டில் அடைந்து கிடப்பது போல கிடக்கிறாள். இந்த சின்ன விஷயத்தை கூட மறுப்பது நியாயம் இல்லைதான். ஆனால் அவளை தனியாக அனுப்பவும் பயமாக இருக்கிறது. என்ன யோசிக்கிறேன் சௌமியா? நான் ஜாகிரதையாக போயிட்டு ஜாகிரதையாக வந்துடுவேன். ப்ளீஸ் ஜூன் ஒழி. ஒரு மாதமாக உன் கூட வந்து இந்த இடமெல்லாம் எனக்கு பழகியாச்சு. ஸோ நான் கம்ஃபர்டபுளாக போயிட்டு வந்துடுவேன். ஓகே? சௌமியா தயக்கத்துடன் சம்மதித்தாள். ஓகேம்மா, ஆனால் ஒரு கண்டிஷன், ஜஸ்ட் ஒரே ஒரு ரவுண்ட் தான் போகணும். ஓகே என்று சொன்ன அம்மா சில நொடிகளுக்கு பிறகு, துவரம் பருப்பு வாங்கணும்னு சொன்னேனே, வாக்கிங் வேணால் அந்த பக்கமாக போய் ஸ்பைஸ் வாயிலே, எல்லாம் ஒரே டிஸ்டன்ஸ் தானே. சௌமியா சட்டென்று கத்தினான். அம்மா, அந்த ஐடியாலாம் இருக்குன்னா நீ கிளம்பவே வேணாம். இந்த காம்ப்ளெக்ஸை சுற்றி சைடு வாக்கில் நடக்கிறதுன்னா போ, இல்லாட்டி வேணாம். ரோடை கிராஸ் பண்ணுறது, இந்தியன் ஸ்டோர்ஸ்க்கு போகிறதுன்னா பேச்சையே எடுக்காதே. ரோடை கிராஸ் பண்ணுறது மெட்ராஸை விட இங்கே தான் சேஃப். சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணினா பயமே இல்லைன்னு தான் கேட்டேன். அம்மா, ப்ளீஸ் டோன்ட் ஆர்கியூ, திஸ் இஸ் சானோசே. இந்த இடம் பற்றி உனக்கு தெரியாது. ஓகே, உன்னை எதுக்கு காப்ரா பண்ணணும்? இந்த காம்ப்ளெக்ஸை சுற்றியே நடந்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அம்மா கிளம்பினாள். திரும்பவும் சொல்கிறேன் கேட்டுக்கோ அம்மா, ரோடை கிராஸ் பண்ணுற ஐடியாவே விட்டுடு. சீக்கிரமாக காம்ப்ளெக்ஸை சுற்றி போனோமா வந்தமான்னு இருக்கணும். அப்புறம் எதிர்க்க வர இண்டியன்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சுண்டு நின்று தமிழா தெலுங்கான்னு குசலம் விசாரிச்சுட்டு இருக்கக்கூடாது, சரியா? அம்மா மண்டையாட்டையில் பாவமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. போன வாரம் அம்மாவே இந்த குட்டை அருகே வாக்கிங் கூட்டி போனது நினைவுக்கு வந்தது. அங்கே வந்த வனிதாவையும் அவள் அம்மாவையும் ஒரு மரியாதைக்காக அறிமுகம் செய்ய போக அம்மாவால் எப்படித்தான் அவர்களோடு அட்டை போல ஒட்டி கொள்ள முடிந்ததோ தெரியவில்லை. அம்மாவை பிரித்து இழுத்துத்தான் வரவேண்டியிருந்தது. வாக்கிங் சலுகையில் எதிர்ப்படும் இந்திய முகங்களை கண்டால் அம்மாவுக்கு முகம் மலர்ந்து விடும். பார்வையை தவிர்க்க அவர்கள் முயன்றால் கூட அம்மா அவர்களை வலுக்கட்டாயமாக பார்த்து சிரிப்பாள். அவளது முகத்தை பார்த்து கொண்டே இன்னமும் நின்று கொண்டிருக்கும் அம்மாவை பார்க்கையில் சங்கடமாக இருந்தது. சரிம்மா, நான் சொன்னதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, சீக்கிரமா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடும். சரி, அந்த வெளிக்கதவு திறக்கிற சாவி வேணுமே, அதை கொடுக்குறியா? நல்லவேளை அம்மா கேட்டாள் என்று நினைத்து கொண்டே சாவி குத்திலிருந்து அந்த சாவியை உருவி அம்மாவிடம் கொடுத்தாள். அப்புறம் உன் செல்போனையும் மறக்காம எடுத்துக்கோ என்று சொன்னாள். அம்மா கிளம்பி சென்றதும் சோஃபாவை பின்னுக்கு சாய்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். சட்டென்று விழிப்பு வந்து மணியை பார்க்கையில் மணி 7:30 இருந்தது. கடவுளே, ஒரு மணி நேரமா தூங்கிவிட்டேன். அம்மா வேறு இன்னும் வீடு திரும்பவில்லையே. ஒரு ரவுண்ட் போய் வந்தால் மேக்சிமம் அரை மணி நேரம் தானே ஆக வேண்டும். ரெண்டாவது ரவுண்டும் போகலாம்னு இருக்காளா? அப்படியெல்லாம் சொன்னதை மீறி ஒன்றும் செய்ய மாட்டாளே. இருட்டு வேற ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு மேல அங்கே தனியாக வாக் பண்றது சேஃப் இல்லையே. சௌமியா சட்டென்று எழுந்தாள். உடம்பெல்லாம் சூடானது போல இருந்தது. வெளியே பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து காரில் ஏறி ஸ்டார்ட் செய்தாள். அம்மா நடந்திருக்கக்கூடிய அந்த பாதையில் கண்களை ஓடவிட்டு கொண்டே மெதுவாக காரை செலுத்தினாள். ஒரு சுற்று முடிந்ததும் அம்மாவின் உருவம் எதிர்படாததால் அடிவயிற்றில் மெல்ல பயம் எழுந்தது. பாதையில் ஒன்றிரண்டாக விரையும் கார்களை தவிர மனித வாடையே இல்லை. எங்கே போய்விட்டாள் இந்த அம்மா? துவரம் பருப்பு என்றெல்லாம் சொன்னாளே, ஒருவேளை ஸ்பைஸ் வாலி போயிருப்பாளோ. இந்த எண்ணம் எழுந்ததும் அவள் வண்டியை திருப்பி சரட்டோகா பக்கம் வளைத்து அந்த பிளாசாவில் நிறுத்தி அந்த கடைக்குள் நுழைந்து அவசர அவசரமாக ஒரு சுற்று சுற்றி அங்கும் அம்மாவை காணாது திரும்பவும் வெளியே வந்து வண்டியில் ஏறி அவளுக்கு சட்டென்று உடலெல்லாம் குப்பென்று வியர்ப்பது போல் இருந்தது. இருக்கும் பதட்டத்தில் அம்மாவை செல்போனில் கூப்பிடலாம் என்ற எண்ணம் கூட இல்லாது போய்விட்டதே என்று தனக்குள் கழிந்து கொண்டே செல்போனுக்கு துழாவுகையில் செல்போனை வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்தது தெரிந்தது. கடவுளே, ஏனெல்லாம் தப்பாகவே போகிறது என்று நொந்து கொண்டு வீட்டை நோக்கி விரைந்தாள். முதல் வேலையாக அம்மாவை செல்போனில் கூப்பிட வேண்டும். விவரம் தெரிந்து கொண்டு அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்பது என்பது பற்றி யோசிக்கலாம். எங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறாளோ? வீட்டுக்கு செல்கையில் வாசல் அருகே நிற்பது யார்? அம்மாவா? சட்டென்று மனம் லேசாகி போனாலும் ஒரு கோபமும் எழுந்தது. என்னம்மா, ஒரு ரவுண்ட் வாக்கிங் போயிட்டு வர்ற அழகாயுது. அம்மா பதிலொன்றும் சொல்லாமல் அவள் கதவை திறந்து உள்ளே போகும் வரை காத்திருந்தாள். தலைவலின்னு சொன்னியே, இப்போ எப்படி இருக்கு? அதோடு வெளியில் போயிட்டு வந்தியா? சௌமியா கோபத்தினால் கத்தினாள். ஒரு ரவுண்ட் வாக் போயிட்டு வர்றேன்ட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு வர எனக்கு டென்ஷனை கொடுத்துட்டு ஏமா இப்படி அலக்கழிக்கிற? ஒரு நாள் வாக்கிங் போகலன்னா என்ன குடுமுறியிடும்? சௌமியா, நான் சொல்றதை கொஞ்சம் நிதானமாக கேளு. நான் ஒரு ரவுண்டு தான் வாக்கிங் போனேன். முடிச்சுட்டு வந்து வெளிக்கதவை திறந்து பார்த்தா திறக்கவே முடியல. எவ்வளவோ தடவை திறந்து பார்த்தேன். அப்புறமா பெரிய கேட்டு கிட்ட போய் நின்றுட்டே இருந்து ஒரு கார் உள்ளே போகும்போது சட்டுன்னு உள்ளே நுழைஞ்சேன். அப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட் வெளிக்கதவையும் அந்த சாவியால் திறக்க முடியல. ரெண்டு கேட்டுக்கும் ஒரு சாவி தானே. அப்புறம் யாரானும் உள்ளே போய் வராளான்னு பார்த்துட்டு வெளியிலே காத்து கொண்டிருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து யாரும் உள்ளே போலே, வெளியிலேயும் வரல. உன்னை செல்போனில் கூப்பிட்டு பார்த்தேன், உன்கிட்ட இருந்தும் ரெஸ்பான்ஸ் இல்லையா? ரொம்ப கவலையாக போச்சு. தலைவலின்னு சொன்னியே, உடம்பு எப்படி இருக்கோன்னு தவிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா 2-3 பேர் வெளியில் வந்தப்போ கூட சட் சட்டுன்னு கதவை சாத்திட்டாளா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முன்ன பின்ன தெரியாத வாழ்க்கையெல்லாம் எதையாவது கெஞ்சினா உனக்கு பிடிக்காதே. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நான் கூப்பிட்டது பார்த்து நீயே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன்னு நினச்சி வெயிட் பண்ணினப்போ வனிதாவும் அவள் அம்மாவும் வந்தா. அவள் உள்ளே வந்தபோது நானும் உள்ளே வந்தேன். கதவை தட்டி தட்டி பார்த்தேன். என்னடா இது, அசந்து தூங்குறாளான்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ நல்ல வேளையாக இந்த பக்கமாக நீ வந்துட்டே. அம்மா சொல்வதை கேட்டுக்கொண்டே அம்மா நீட்டிய சாவியை வாங்கி பார்த்தாள் சௌமியா. ஓ காட், இது ஆஃபீஸ் ட்ரா சாவி இல்லையா? அவசரத்தில் இதை உருவி கொடுத்து இத்தனை அமளிக்கும் நான் தான் காரணம்மா? அம்மாவை போய் அனாவசியமாக கருத்து கொட்டினேனே. சாரிம்மா, அவசரத்தில் சாவியை கவனிக்காம. இட்ஸ் ஓகே, நீ தான் தலைவலியோடு அலையும்படி அழைத்தேன். சரி பரவாயில்ல, வா ரசத்தை சூடு பண்ணுறேன், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் புகுந்தாள் அம்மா.